நீங்கள் SBS தமிழுடன் இணைந்துள்ளீர்கள். இதே போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil.
துக்ளக் ஆண்டு விழா வீடியோ கொஞ்ச நேரம் பார்த்தேன். குருமூர்த்தி பகிரங்கமாக பிஜேபி நிலையெடுக்கிறார். சோ இவ்வளவு பகிரங்கமாக செய்ய மாட்டார். பிஜேபியையும் லேசாக கிண்டல் செய்வார். குருமூர்த்தி முழுக்க முழுக்க பிஜேபி சங்கப் பரிவாரத்தின் குரலாகவே ஒலிக்கிறார். இப்படி வெளிப்படையாக இருப்பது வரவேற்கத்தக்கது. முழுக்க அம்பலமானால்தான் மக்களுக்கு புரியும். ஞானி சங்கரன் இன்று அதிகாலை உலகை விட்டு நீங்க சுமார் 4 மணி நேரங்களுக்கு முன் தனது முகநூலில் பதிந்த கடைசி பதிவு அது. ஞானி என்றும் ஞானி சங்கர் என்றும் அறியப்படும் தமிழ் எழுத்தாளர், நாடகக் கலைஞர், அரசியல் விமர்சகர், கட்டுரையாளர், அரசியல்வாதி என்று பன்முகத் திறனுள்ள ஞானி தமிழ்நாட்டின் செங்கல்பட்டில் 1954 ஜனவரி 4 பிறந்தவர். இவரது இயற்பெயர் வேம்புசாமி சங்கரன். இவரது தகப்பனார் ஒரு ஆங்கில இதழாளர். இவருடைய எழுத்துகள் வெளிப்படையான சமுதாய சாடல்கள், விமர்சனங்களைக் கொண்டவை. எழுத்து தவிர குறும்படங்கள், நாடகங்கள் இயக்குதல் இவரது ஆளுமை. பெரியார் பற்றிய தொலைக்காட்சி படம் ஒன்றையும் இயக்கியிருக்கிறார் ஞானி. 2014 ஆம் ஆத்மி எனப்படும் எளிய மக்கள் கட்சியின் சார்பாக ஆலந்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்தது குறித்து SBS தமிழ் ஒலிபரப்பின் நிறைவேற்று தயாரிப்பாளர் ரைசல் முன்வைத்த கேள்விக்கு ஞானி அளித்த பதில் இது.
நான் 40 ஆண்டுகாலமா பத்திரிகையாளராக இருக்கிறேன். அரசியலை தொடர்ந்து விமர்சித்து வருகிறேன். அதுல மாற்று மதிப்பீடுகளை நம்ம எப்போதுமே வலியுறுத்தி வந்திருக்கிறோம். இந்த மாற்று மதிப்பீடுகள் அரசியல நேரடியாக முயற்சித்து பார்ப்பதற்கு ஒரு சரியான வாய்ப்பு கலைந்து வந்திருக்கிற மாதிரி எனக்கு இந்த சூழ்நிலை தெரிகிறது. இந்திய சூழ்நிலையில் இன்றைக்கு பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அதிமுக ஆகிய 4 பெரிய முக்கியமான சக்திகளுக்கு மாற்றாக ஆம் ஆத்மி போன்ற ஒரு சக்தி உருவாகிற வாய்ப்பு இங்கு வந்திருக்கிறது. அது உருவாகிற போது நானும் என்னுடைய பங்களிப்பை செய்து இதை விரிவுபடுத்துவதன் மூலம் அடுத்த தலைமுறையினர் இதை இன்னும் அடுத்து வளர்த்துக் கொண்டு போவதற்கு என்னுடைய பங்கை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
அதே 2014 அந்த கட்சியிலிருந்து விலகினார் ஞானி. பன்முகம் கொண்ட ஞானி SBS தமிழ் ஒலிபரப்பில் பல தடவைகள் கலந்து கொண்டு தனது கருத்துக்களை எந்தவித தயக்கமுமின்றி முன்வைத்துள்ளார். அண்மையில் கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் குறித்து SBS தமிழ் ஒலிபரப்பின் ரேணுகா துரைசிங்கத்திடம் ஞானி கருத்து கூறுகையில்,
அவருக்கு முன்னால் வரக்கூடும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதெல்லாம் தமிழ்நாட்டின் 2 பெரிய ஆளுமைகள் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு பக்கம் ஜெயலலிதா, இன்னொரு பக்கம் கலைஞர் கருணாநிதி. இப்போது அவர்கள் இருவரும் செயல்படாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலைமையில் இப்போதுதான் இவர் வருகிறார். எனவே அதனால் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை தான் பூர்த்தி செய்யலாம் என்று அவர் நம்புகிறார் என்று காட்டுகிறது. அதே நேரத்தில் தன்னை ஒரு மாற்றாக முன்னிறுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக அதன் தலைவர்கள் யாரையும் முன்னிறுத்த முடியவில்லை. எனவே ரஜினியை பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு நேசமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறார்.
சமூக விமர்சன நோக்குள்ள வீதி நாடகங்களும் மேடை நாடகங்களும் நடத்தி வந்த ஞானி அவர்கள் பரீட்சா என்ற குழுவை 30 ஆண்டுகளாக நடத்தி வந்தவர். பரீட்சா நாடகக் குழுவில் ஞானியுடன் நீண்ட நாட்கள் பயணித்த பிரீத்தம் சக்கரவர்த்தி, ஞானி தன்மேல் மட்டுமல்ல தனது கணவர் சக்கரவர்த்தி மீதும் ஏற்படுத்திய தாக்கத்தை தனது நினைவு பகிர்வில் பகிர்ந்து கொள்கிறார்.
ஒரு வழியில என்னுடைய வாழ்க்கையை மாத்தின ஒரு ஆளு. நான் பிகாம் படிச்சுட்டு இருந்தப்போ குடிசைங்கிற அந்த ஒரு படத்துல வந்து 78 ஒரு சின்ன கதாபாத்திரம் நடிக்க வந்த அதோடைய டைரக்டர் வந்து ஜெயபாரதி. அவர் வந்துதான் எனக்கு வந்து ஞானியை இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. நான் ஒரு சின்ன போஸ்ட் கார்டு எழுதி அனுப்பல, நீங்க வந்து பரீட்சான்னு ஒரு நாடக குழு வச்சிருக்கீங்களாமே, அதுல வந்து நான் நடிக்கலாமா அப்படின்ட்டு. அவர் உடனே 100 போஸ்ட் கார்டுல கண்டிப்பாக acting is not just acting but reacting அப்படின்னு ஒரு போஸ்ட் கார்டு இருந்துச்சாரு. அதுல இருந்து தொடர்ந்து 98 மட்டும் அவருடைய எல்லா நாடகத்திலயுமே வந்து பிரதான பாத்திரத்துல நான் தான் நடிச்சிருக்கேன். ஞானி வந்து நடிப்ப வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நினைச்சது இல்ல. நடிப்பு அப்படிங்கிற அந்த கலை பத்தி அந்த காலகட்டத்துல எங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விழிப்பு எல்லாம் இல்ல. அதெல்லாம் வந்து நாங்க பிறகுதான் எல்லாருமே கத்துக்கிட்டோம், ஞானியும் சேர்த்து. பட் அவர் நாடகத்தை வந்து அவர் சூஸ் பண்ற நாடகம் அந்த தேர்வு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு தெரியாத வழிகள்ல எல்லாம் அந்த நாடகம் என்னை இழுத்துட்டு போச்சு. முதல் நாடகம் ஞாபகம் இருக்கு, ஐ வாஸ் சோ ஷை அபவுட் தி ஆடியன்ஸ் பட் அந்த ஆடியன்ஸ் எனக்கு விளக்கி கொடுத்ததும் ஞானி தான். அதுக்கு பிறகு நான் வந்து வெறும் மீட் யுவர் ஐஸ் அந்த மாதிரி ஒரு ஆக்டரா ஆகிறதுக்கான ஒரு அந்த நகர்வை கொடுத்தது வந்து ஞானி. அந்த நகர்வு வந்து வாஸ் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் ஹிம். யூனிக்னஸ் என்னன்னா அவர் பங்கேற்க விஷயங்கள் வந்து மீடியா பத்தி மட்டும் இல்ல, அவரால பல விஷயங்கள்ல வந்து நம்ம சொல்லிக்குவோம்ல இன்னைக்கு தலைவலிக்குது நான் வரமாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து எந்த ஒரு குறையுமே சொல்லாம ஒரு இடத்துல வந்து நிக்கிறதுக்கான ஒரு ஆளு. உண்மையில வந்து எனக்கு என்ன வந்து ரொம்ப நகர்ந்ததுன்னா நான் காலையில எழுந்த உடனே வந்து சக் சொன்ன விஷயம் வந்து ஞானி பாஸ்டவே அப்படிங்கிறது தான். கைலாசத்துக்கோ பாண்டியனுக்கோ சக்ஸ் வந்து கண்ணீர் சிந்திருந்ததில்ல. முதல் தடவையா சக்ஸ் வந்து ஒரு நண்பருக்காக கண்ணீர் சிந்திருந்து ஞானிக்காக. ஞானி எந்த அளவுக்கு தெரியும்னா ஞானியால வெறும் பொட்டேட்டோ மட்டும்தான் சாப்பிட முடியும் வீட்டுல அந்த லெவலுக்கு தெரியும். அன்னியிலிருந்து இன்னைக்கு வளர்ந்த ஞானி ஞானினால தான் வளர்ந்தாரு, வேற யாராலையும் இல்ல.
நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் மொழிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருப்பது தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் அரசியல் விமர்சகருமான ஞானி சங்கரன் குறித்த நினைவு பகிர்வு. ஞானியுடன் நெருக்கமாக பழகாவிட்டாலும் ஞானியின் துணிந்த செயற்பாடுகள் எப்படி பாதித்திருக்கின்றது என்பதை சென்னையில் உள்ளூர் பத்திரிகைகள் பலவற்றை நிறுவி நடத்தி வரும் வின்சென்ட் டி சொய்சா தனது பார்வையில் கூறுகிறார்.
ஞானி ஒரு பத்திரிகையாளர் மட்டும் இல்ல, அவர் வந்து நிறைய வேற வேற ரோல்ஸ் வந்து பப்ளிக் இடத்துல பிளே பண்ணிருக்காரு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஞானி ஒரு பப்ளிக் இடத்துல பப்ளிக் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் ஒரு இம்பாக்டா இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப வருஷமா வந்து லீகலா அண்ட் ஈவன் பப்ளிக் இடத்துலயும் வந்து இஷ்யூ ஒன்னு ரேஸ் பண்ணது வந்து ஒரு பழைய பிரிட்டிஷ் லா ஒன்று இருந்தது. ஒரு நாடகம் போடணும்னா ஒரு ஸ்கிரிப்ட் போய் போலீஸ் கமிஷனர் போய் அது அவங்கள சப்மிட் பண்ணி அவங்க பார்த்துட்டு அவங்க ஓகே பண்ணாதான் ஒரு நாடகம் நடத்த முடியும். ஸோ ஞானி அது வந்து ஒப்போஸ் பண்ணி அப்புறம் ஃபைனலா கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி இது வந்து ரொம்ப ஆர்கே லா டிரகோனியன் லா, போலீஸ் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லை, ஆஃப்டர் ஆல் தி போலீஸ் பீப்புள் அவங்க போலீஸுக்கும் நடத்துக்கும் லிட்ரேச்சருக்கும் வந்து சம்பந்தமே இருக்காதுன்னு சொல்லிட்டு வாதாடிட்டு கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டு ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வாங்கினார். அந்த மாதிரி வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் வச்சு ஒரு டிராமாட்டிஸ் பிளே ரைட்ஸ் தியேட்டர் பீப்புளுக்கு வந்து ஒரு நாடகம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஓபன் ஸ்பேஸ் இருக்கட்டும் இல்ல க்ளோஸ் ஸ்பேஸ் இருக்கட்டும் ஆடிட்டோரியத்துல இருக்கட்டும் இந்த ஒரு ஒரு ஆகே க்ளா வந்து ஸ்போர்ட்டுக்கு போய் வாதாடிட்டு ஸ்ட்ரைக் டவுன் பண்ணது வந்து ஒரு ஐ திங்க் இட் வாஸ் அ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். அதே மாதிரி வந்து அவர் பப்ளிக் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் இப்போ பொலிட்டிக்கல் இருக்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பப்ளிக் இஷ்யூஸ் பத்தியோ இல்லை பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பத்தியோ பாலிட்டிஷியன்ஸ் தவிர வந்து நிறைய பேர் வேற துறையில இருக்கவங்க தமிழ்நாட்டில் அவங்களோட ஓன் வியூஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது இல்லை. ஏன்னா பயமா இருக்கும், இல்லைன்னா வந்து யாரும் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, இல்லைன்னா வந்து பிசிக்கலா வந்து அவங்கள வந்து அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அந்த வியூஸ் நான் சொல்றதுக்கு வந்து வெரி லிமிட்டடா இருந்தது. பட் அந்த லிமிட்டெட் இதுல வந்து ஞானி ரொம்ப ஓப்பனா வந்து அவரோட கருத்து வெதர் இட் வாஸ் அ சோஷியல் இஷ்யூ ஆர் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ ஆர் இஷ்யூ ஏதாவது மக்களுக்கு வந்து பாதிப்பா இருக்கிற நேரத்துல வந்து இமீடியட்டா வந்து அவர் ஓப்பனா வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணு. ஸோ இது ரெண்டு எனக்கு வந்து ஆஸ் அ பத்திரிகையாளர் எனக்கு வந்து அவர் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸா வந்து எனக்கு ஞானி வந்து நான் பழக்கம் இல்லை. பட் ஃப்ரம் தி அவுட் சைட் அஸ் அ ஜேர்னலிஸ்ட் அப்சர்வ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் பீப்புள் அவங்களோட ரோல் என்ன பண்ணாங்களோன்னு சொல்லிட்டு ஐ திங்க் தீஸ் ஆர் டூ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஞானி விச் ஸ்டாண்ட் அவுட்.
ஞானி அவர்கள் கலந்து கொண்ட ஒரு ஆங்கில தொலைக்காட்சி கலந்துரையாடலில் ஒருவர் ஹிந்தி மொழியில் பேசுவதற்கு ஞானி எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். அந்த காணொளி வைரலாக பரவியிருந்தது நேர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். இது குறித்து ஞானியிடம் நான் ஒரு நேர்காணலில் கேட்டதற்கு,
நான் விவரித்த பாகுபாடு என்பது மொழி சார்ந்த வெறி குறிப்பிட வேண்டும், அது இனவெறி என்பதை விட அது மொழிவெறி என்றுதான் பார்க்க வேண்டியது. மொழிவெறி என்கிற அடிப்படையில வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய குறிப்பாக அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தியை எல்லார் மீதும் திணிக்க வேண்டும் என்கிற ஒரு பார்வையில இருக்கிறார்கள். இப்படி அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துகிற போது கூட அங்கே நன்கு படித்த சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியை எழுத்தாளர் அவர் ஹிந்தி மொழி மீதான வெறியுடையவராக இருக்கிறார். அதைத்தான் ஒரு நிகழ்ச்சியில பார்த்தோம். அவருக்கு ஆங்கிலம் இங்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சியில பேச மாட்டேன், ஹிந்தியில் தான் பேசுவேன் என்று சொன்னார். அப்போது நான் அப்படி என்றால் நான் தமிழில் பேசுவேன் என்று சொன்னேன். நான் தமிழில் பேசினேன், உங்களுக்கு புரியவில்லையாலோ அதே போலதான் நீங்கள் பேசுறது எனக்கு புரியவில்லை. நம்ம இருவருக்கிடையே இணைக்க முடியாது, நம்ம ஆங்கிலத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தினேன்.
எல்லாவற்றிற்கும் மேலாக பன்முகம் கொண்ட ஞானி இளையோரை எப்படி வழிப்படுத்தினார் என்பது குறித்து ஞானியை தனது வழிகாட்டிகளில் ஒருவர் என்று குறிப்பிடும் எழுத்தாளர் பசுமை நடை செய்யத்திட்டத்தின் மூலகர்த்தா முத்துகிருஷ்ணன் எப்படி பார்க்கிறார்?
ஞானி அவர்களினுடைய மறைவு செய்தி பெரும் துயராய் வந்து சேர்கிறது. நேற்று நள்ளிரவு மூச்சு திணறல் ஏற்பட்டு அவர் ஒரு மாரடைப்பால் இருந்திருக்கிறார். ஞானி என்பவர் எனக்குரிய எனக்கு கடந்த 25 ஆண்டுகளாக பழக்கமுடிய ஒரு நண்பர். தமிழகத்தின் முன்னோடி பத்திரிகையாளர்களில் ஒருவர், பன்முகத்தன்மை கொண்டவர், ஒரு ஓவியர், ஒரு வடிவமைப்பாளர், ஒரு எழுத்தாளர், ஒரு பத்திரிகையாளர், பல பத்திரிகைகளின் ஆசிரியர், நாடகம் எழுதக்கூடிய நண்பர், நாடகம் நடிக்கக்கூடியவர், பரீட்சா என்கிற நாடக குழுவை நடத்தியவர், சிறு தொலைக்காட்சி தொடர்களை இயக்கியவர், அதில் நடித்திருக்கிறார். இப்படி ஞானிக்கு பன்முக தன்மைகள் உண்டு. தொடர்ந்து புதிதாக ஏதேனும் ஒன்றை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நண்பர். நிறைய இளைஞர்கள் சூழ இருப்பார், நிறைய பேருக்கு ஒரு ஆதர்சமானவராக இருந்திருக்கிறார். இன்று கூட அவரது மரண வீடு இளைஞர்கள் நிரம்பி வழிகிறது. இளைஞர்களினுடைய அழுகை சத்தத்துக்குள்தான் அந்த மரண வீடே என்று இருக்கிறது. அப்படி ஞானி வயதை கடந்த நட்பு எப்பொழுதுமே அவருக்கு இருக்கும். ஜனநாயக விழுமியங்களை மிக அழுத்தமாக வலியுறுத்தியவர். பெரும்பகுதியாக எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் இடைவேளை இல்லாமல் வாழ்ந்தவர். சாதி மதங்கள் என்கிற இந்த கட்டமைப்புகளை கடந்தே இருந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஒரு திறந்த மனதும் திறந்த வாழ்க்கையும், அவர் எழுதியதற்கும் அவர் வாழ்ந்ததற்கும் இடைவேளை இல்லை என்று சொல்லலாம். அப்படியான ஒருவர் தொடர்ச்சியாக துணிச்சலான சமூக அரசியல் கருத்துக்களை தனது ஓ பக்கங்களின் வழியாக எழுதியவர். ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் சார்ந்த ஒரு சுதந்திரம், இன்றைய நவீன மனம் எதையெல்லாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி, ஒரு குடும்பத்திற்குள் எவ்வாறு அரசியல் உரையாடல்கள், சமூக உரையாடல்கள், அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி குடும்பங்களுக்குள் கதைக்க வேண்டும் என்பது தொடங்கி நிறைய விஷயங்கள் பற்றி அவர் வந்து கருத்து தெரிவித்துக் கொண்டே இருப்பார். இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களின் பாலும் தன் கருத்து என்ன, தன் புரிதல் என்ன என்பதின் வழியாக பல லட்சம் வாசகர்களை ஒரு புதிய சிந்தனை முறைக்குள் கொண்டு வரக்கூடியவர் என்பவராக, கடைசியாக அவர் தேர்தல்களில் ஆம் ஆத்மியின் வேட்பாளராக நின்றதுவரை தொடர்ந்து ஏதேனும் ஒரு செயல்பாட்டுக்குள் தன்னை வைத்துக் கொண்டே இருந்தார். இறக்க வேண்டிய வயதே இல்லை. ஏறக்குறைய 63 வயது என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இருப்பினும் கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பலவிதமான உடல் நலக்குறைவுகளோடு போராடி வந்தார். டயாலிசிஸ் செய்து கொண்டே இருப்பினும் அவர் வந்து அவருடைய கருத்து பகிர்வை எப்பொழுதுமே கைவிட்டதில்லை. ரொம்ப துணிச்சலான தன் கருத்துக்களை தெரிவிப்பார். அந்த கருத்துக்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றி அவர் எப்பொழுதும் கவலைப்பட மாட்டார். நபர்கள், நண்பர்களின் இழப்போ, எந்த இழப்பையும் பற்றி கவலைப்பட மாட்டார். தமிழகத்தின் பெரிய பத்திரிகைகள் பலவற்றில் பலகாலம் வேலை செய்தவர். இருப்பினும் சமரசமற்று தன்னுடைய எழுத்தை பேச்சை அவர் நடைமுறைப்படுத்தி வந்தவர். அவர் நடத்திய தீம் தெருகிட பத்திரிகையினுடைய முகவராக நான் இருந்திருக்கிறேன். 90களில் மதுரையில் அதை விநியோகிக்கக்கூடிய வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன். ரொம்ப வயது வித்தியாசம் இல்லாதவர். ஏறக்குறைய நான் இப்பொழுது யோசித்து பார்த்தால் ஞானியை வந்து நான் வந்து அவரோட ஒரு 20 வயது இளையவராக இருப்பினும் நான் பெயர் சொல்லி அழைத்தவர்களில் முதல்ல ஞானியும் இருக்கிறார். ஏறக்குறைய அதே மாதிரி அவர் தோல்ல கைய போட்டுக்கிட்டு தான் இளைஞர்களோட சுற்றி அலைவார். அப்படி அவருடைய வீட்டில் அவர் தொடர்ந்து சென்னையில் நடத்திய கேணி கூட்டங்கள் மிக முக்கியமானவை. அனைவருக்கும் சமமான இடம் அளிப்பார். ரகசியங்கள் எதுவும் அவரிடம் இருக்காது. இந்த பத்திரிகை எழுத்தை வைத்துக் கொண்டு அதை ஒரு அதிகாரமாக மாற்றிக்கொள்ள முனைந்ததே இல்லை. அப்படி அவர் தன் பிம்பத்தை பெருசாக கட்டமைக்க, அவர் கருத்துக்களின் வழியாகத்தான் பிம்பங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பார். அப்படி ஒரு ஜனநாயக விரும்பி தமிழக ஊடகங்களில் சமகத்தினுடைய முன்னோடியினுடைய மறைவு என்பது ஒரு பெரிய வெற்றிடத்த ஏற்படுத்தவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர் தன்னை போல் சிந்திக்கக்கூடிய, தன்னை போல் சிந்திக்க வேண்டிய ஏராளமான இளைஞர்களை உருவாக்கி சென்றிருக்கிறார். அவர் எல்லா வேலைகளையும் பல இளைஞர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார். அவரது சிந்தனையை அவர் இந்த சமூகத்தில் நிரம்ப விதைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் என்னிடமும் என்னை போன்ற பலரிடமும் ஏராளமான பொறுப்புகளை முறையாக கொடுத்துட்டு தான் போயிருக்கிறார். அதனால் அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவோம், அந்த காரியங்களை செய்வோம். இந்த சமூகத்தை நோக்கி நம்முடைய உரையாடல்களை, நம்முடைய கருத்துக்களை, அதிகாரங்களுக்கு எதிரான நம்முடைய கருத்துக்களை தொடர்ச்சியாக தெரிவிப்போம். அதுவே அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு அஞ்சலியாக நான் நினைக்கிறேன்.
ஞானியின் இழப்பு ஒரு வெற்றிடத்தை உருவாக்கத்தான் போகிறது. முத்துகிருஷ்ணன் கூறியது போல் அந்த வெற்றிடத்தை நிரப்ப ஒன்றல்ல, இரண்டல்ல, பல இளைஞர்களை தயார்படுத்தியுள்ளார் ஞானி. அதற்கு ஒரு உதாரணமாக சாதாரண மக்களிடம் சென்று சேரக்கூடியதாக அவர் கூறிய ஒரு கருத்தை மீள் பார்க்கலாம். நிற அடிப்படையிலான பாகுபாடு குறித்து அவர் நமக்கு வழங்கிய நேர்காணலில் அதற்கான காரணம் என்ன என்பதற்கான தனது கருத்தை இப்படி முன்வைத்தார் ஞானி.
மிக அடிப்படையிலே இந்த சிகப்பு என்பதுதான் சிறந்த நிறம், அந்த நிறத்திலே உங்கள் தோல் அமைய வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தின் முதல்ல நிறுத்த வேண்டும். இன்றைக்கு சிகப்பு தோல் அழகுக்கான தனியாக பிரத்யேகமான கிரீம்கள் விற்பது ஒரு மிகப்பெரிய விற்பனையாக வியாபாரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வியாபாரங்கள் குறிப்பாக பெண்கள் மத்தியில அந்த கருத்தரை மிக ஆழமாக சென்று விதைக்கின்றன. இதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் விளம்பரங்கள் செய்யப்படுகின்றன. இது மிக மிக முக்கியமான பிரச்சனை நான் நினைக்கிறேன்.
ஞானியின் தாக்கம் மிக ஆழமானது, அகலமானதும் கூட. அவரது இழப்பு எமக்கு பேரிழப்புத்தான்.
இதை போன்ற நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil என்ற இணையதளத்திற்கு செல்லுங்கள்.